செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக மானம் அதிகாரத்திலிருந்து முதல் குரல், மயிர் நீப்பின் வாழா கபரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். தனது மயிர் தொகுதியில் ஒரு மயிர் நீங்கினாலும் உயிரை வைத்துக் கொண்டிராத கபரிமா போன்ற இயல்புடையவர்கள் உயிர் விடுவதன் மூலம் தமது மானத்தை காக்க முடியுமானால் தமது உயிரை விட்டுவிட ஆயத்தமாவார்கள் என்கின்றார்கள். நேர்களே, இதில் கூறியிருக்கும் கபரிமா அல்ல, இது கபரிமா என்கின்ற ஒரு எருமை மாட்டினம் இமாலய பகுதிகளில் உள்ளது. அதற்கு அந்த மேலே உள்ள மயிர், அதாவது ரோமம் என்பது மிகவும் முக்கியம். உடல் சூட்டினை காத்துக்கொள்ள அந்த மயிர் கொட்டிவிட்டால் அது உடல் சூடு தாங்காமல் இறந்துவிடும் என்பது அறிவியல் பகுந்த உண்மை. இதே அதிகாரத்தில் அடுத்த குரல், இளவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏந்தும் உலகு. தமக்கு ஒரு இழிவு நேரிடமானால் அக்கணமே உயிர் வாழ விரும்பாத மானமுடையவரின் புகழை உலகச் சான்றோர்கள் எப்பொழுதும் வணங்கி போற்றுவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர்.
வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு மாசான பாட்டை இறக்கி இல்லாம தெரிந்த பாடல் தெரியாத தகவல் பகுதிக்கு தல தீபாவளி கொண்டாடக்கூடிய அனைத்து தலை தீபாவளி மணமக்களுக்கும் தலையோட ரசிகர்களுக்கும் இந்த பாடல் ஒலிக்க போகுது. இன்னைக்கு படம் அட்டகாசம் 2004 வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான மசாலா படம் தான் இது. பொதுவா தலை இந்த அளவுக்கு இறங்கி குத்தி இந்த பாட்டு ஆடுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அஜித் அந்த அளவுக்கு இந்த பாட்டுல ஃபுல் எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸா இந்த பாடல் முழுவதும் ஆடி தீத்தெறிஞ்சிருப்பாரு. தெற்கு சீமையிலேன்ற பாட்டு ஆரம்பிக்குது, ஆனா அதனுடைய தல தீபாவளி தான் முக்கியமான சரணம் கூட. படத்தை இயக்கியவரும் தயாரிப்பாளரும் சரண் என்பவர். படத்திற்கு இசையமைத்தவர் பரத்வாஜ் அவர்கள். பாடிய பாடகர் மனோ. எஸ்பிபியையும் மனோவையும் நம்ம ரொம்ப எப்பவுமே அடிக்கடி குழப்பிக்குவோம், ஏன்னா ஒரே மாதிரியான சாயல் உள்ள குரல் வளம் படைத்த இருவர். பாடலுக்கு வரிகள் எழுதியவர் வைரமுத்து அவர்கள். இந்த பாடல் வரிகளை முத முதல்ல கேட்கும் போது ஒரு சரணத்துல வரக்கூடிய வரிகள் என்னன்னா, நீ நல்லவனா இருந்தா உன் தோள் மேல நிறைய ஏறி நிப்பாங்க, நீ வலிமையானவனா இருந்தா உன்னையே தோல்ல தூக்கி சுமப்பாங்கன்னு வைரமுத்து எழுதியிருப்பாரு. இதை யோசிச்சு பார்த்தேன், அப்ப நல்லவனா இருக்குது அப்படி ஒரு நல்ல விஷயம் இல்லையா? வலிமையானவனா இருக்கிறதுதான் நல்ல விஷயமா அப்படின்னு இந்த பாடல்ல வந்த கருத்துல கதாநாயகன் வந்து ஒரு ரகடான ஆளா இருக்கிறதுனாலதான் அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை கதாநாயகனை புகழ்ந்து பாடுறதுக்காக எழுதியிருப்பாரு வைரமுத்து அப்படின்னு நானே என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். தலையோட தீபாவளி பாட்டோட தீபாவளி ஆரம்பிக்கலாமா? என்ஜாய் பண்ணுங்க.
சீமையிலே என்ன பத்தி கேளு, தூளு கலப்பறவர் தூத்துக்குடி ஆளு, ராசா எட்டு வச்சா படபடக்கும் கூறு, லேசா கண்ணடிச்சா பிடி வெடிக்கும் ஆறு.
தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி.
சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்பறவன் தூத்துக்குடி ஆளு. இந்த ஜன்னத்தில என்ன பார்க்காதேன்னு கண்ணில் ஊசி வச்சு தச்சா. ஒ
ஒரு காலத்துல தெரு போறத்துல தாயே என்ன தள்ளி வச்சா இந்த ஜன்மத்துல என்ன பார்க்காதேன்னு கண்ணில் ஊசி வச்சு கச்சா ஒத்தையில விட்ட செடி என்னாச்சு அது எந்திரிச்சு மாமரமாய் நின்னாச்சு ஒத்தமரம் ஒத்தமரம் போப்பாச்சு அது முட்டுமுத்த வானம் மேல போயாச்சு பட்டாசம் போட்டு பத்தாளம் கூட்டு எப்பேர நீ சொல்லி கொண்டாடு
தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல தீபாவளி
கவிஞர் கண்ணதாசனின் நினைவு தினம் அக்டோபர் 17. கண்ணதாசனுடைய கவிதைகள் காதல், தாய்மை மற்றும் தத்துவம் போன்ற பல்வேறு கருப்பொருட்களை உள்ளடக்கியது. அவரது கவிதைகளில் சில தமிழ் விக்கிபீடியா மற்றும் பனிப்பூக்கள் போன்ற ஆதாரங்களினால் தொகுக்கப்பட்டுள்ளன. மேலும் அவரது கவிதைகள் மற்றும் பாடல்களை கொண்ட பல நூல்கள் இருக்கின்றன. அவருடைய கவிதை ஒன்றை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சக்தி ஒரு பாதியாய், சிவனும் ஒரு பாதியாய், தர்மத்தில் இணைந்து வாழ்வோம். கத்தி வழி நேர்மையாய், பண்பு வழி மேன்மையாய், பாரெல்லாம் வணங்க வாழ்வோம். பள்ளியறை கொள்வதில், பரமனடி சேர்வதில், பக்கத்தில் பங்கு கொள்வோம். பாதாதி கேசமும் சீரான நாயகன், பழிச்சென்ற துணிவி வாழ்க. படுவதொரு துயரேனும், வருவதொரு சுகமேனும், பாதியாய் துணைவன் வாழ்க. தாய் வீடு விட்டபின் தன் வீடு தாய் வீடு என்றெண்ணியே தலைவி வாழ்க. சமகால யோகம் இது, வெகுகால யாகம் என சம்சாரம் இனிது வாழ்க. சில காலங்களுக்கு முன்பு வரை காதலுக்கென சில அடிப்படை கூறுகள் இருந்தன. ஆசை, பயம், நாணம், வெட்கம், பிரிவு, ஏக்கம், தூது, ஊடல், துயர், விரகம், காமம் போன்றவை காதலின் கூறுகளில் சில. பழங்கால இலக்கியங்களில் இந்த தலைப்புகளில் பல பாடல்களை காண முடியும். காலப்போக்கில் விஞ்ஞான வளர்ச்சியால் பிரிவு, ஏக்கம், தூது போன்ற கூறுகள் தொலைந்து போக இயந்திர கதியாகி போன உலகில் பயம், நாணம், வெட்கம், துயர் என்பவையும் அமைங்கி போய்விட்டன. நிஜ வாழ்வே இவை வழக்கொழிந்து போனதால் சமகால திரைப்படங்களிலும் இவற்றை காண முடிவதில்லை. அதிர்ஷ்டவசமாக கண்ணதாசனின் காலத்தில் இவை வழக்கில் இருந்தன. இல்லையென்றால் பல அருமையான காதல் ரசம் சொட்டும் பாடல்களை நாம் இழந்திருப்போம்.
மாளிகை மந்திர மாலைகளா
மகாராணி எலிசபெத் அம்மையாருக்குன்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. அவங்க நம்மளோட இப்ப இல்லாட்டி கூட அது கொஞ்சம் வினோதமாவும் வேடிக்கையாவும் சுவையான விஷயங்களா இருந்தது. அதனால அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமா? மகாராணி வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை. அவங்க வண்டிக்கு லைசன்ஸ் பிளேட்டும் தேவையில்லை. இரண்டாம் உலக போர் நடந்தப்ப இந்த மகாராணி அம்மையார் டிரைவிங் கத்துக்கிட்டாங்க. முதலுதவி வேனை போர்க்காலங்கள்ல ஓட்டவும் செஞ்சாங்க. மகாராணி அம்மையார் உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணும்னாலும் போகலாம், பாஸ்போர்ட்டே தேவையில்லை. ஏன்னா இங்கிலாந்துல பாஸ்போர்ட் அடிக்கிறதே அவங்க பேர்ல தான். ஆனா இந்த சலுகை மகாராணிக்கு மட்டும்தான். மற்றபடி குடும்பத்துல இருக்க மற்ற எல்லாரும் பாஸ்போர்ட் காமிச்சாதான் போக முடியும். பிரின்ஸ் சார்லஸும் இதுக்கு விதிவிலக்கல்ல. வழக்கமான அவன்லாம் வருஷத்துல ஒரு நாள் தான் பிறந்த நாள் கொண்டாடுவோம். ஆனா மகாராணிக்கு மட்டும் வருஷத்துக்கு ரெண்டு தரம் பிறந்த நாள் வரும். ஒன்னு நிஜமாவே அவங்க பிறந்த ஏப்ரல் 21, இன்னொன்னு ஜூன் மாசத்துல இரண்டாவது திங்கட்கிழமையில வரும். படை வீரர்களுக்கு நன்றி சொல்ற விழாவா இதை கொண்டாடுறாங்க. ஆனா அபிஷியலா அதை மகாராணி பிறந்த நாள்னு தான் சொல்லுவாங்க. எப்படி நாமெல்லாம் காசு வேணும்னா ஏடிஎம் போய் எடுப்போமோ, அப்படி ஒரு ஏடிஎம் வங்கிகாம் பேலஸ்ல இருக்கு. ஆனா அந்த ஏடிஎம்ல ராணி மட்டும்தான் காசு எடுக்க முடியும். கார்டு எதுவும் தேவையில்லை. அதாவது ஒரே ஒரு ஆளுக்குன்னு தனியா ஒரு கேஷ் மிஷின். மகாராணிக்கு சொந்தமா நிறைய விலங்குகள், வீட்டு பிராணிகள் இருக்கு. இதுல என்ன அதிசயம் கேக்குறீங்க தானே? இந்த தேம்ஸ் நதியில ஜாலியா விளையாடிட்டு இருக்க அன்னப்பறவைகள் எல்லாமே மகாராணிக்கு சொந்தமானதுதான். அது போக இங்கிலாந்துல இருக்கிற பெரும்பாலான நீர்நிலைகள்ல வசிக்கிற ஏகப்பட்ட டால்பின்கள், சுறாமீன்கள் கூட ராணிக்கு சொந்தமானதுதான். மகாராணி எந்த விதமான வரிகளும் கட்ட தேவையில்லை. ஆனா இந்த மகாராணி அம்மையார் ஒரு நாள் 1992 திடீர்னு நானே இனிமே வரி கட்டுவேன்னு அறிவிச்சிட்டாங்க. அன்னைக்கு இருந்து வரி கட்டிக்கிட்டும் இருக்காங்க. ஆனா அவங்க ஒருவேளை கட்டாம போனாலும் யாரும் கேட்கறதுக்கு கிடையாது. எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு தீவிர விஷயமா இருந்தாலும் கூட மகாராணியை கைது பண்ணவே முடியாது. எல்லா விதமான குற்றங்கள்ல இருந்தும் அவங்களுக்கு தடை காப்புறுதி இருக்கு. அதே மாதிரி அவங்களை விசாரணைக்கு உட்படுத்தி தகவல்கள் வாங்குறதுக்கு அனுமதி இல்லை. தகவல்கள் தரணும்னு எந்த வித கட்டாயமும் இல்லை. இப்பவும் தனக்குன்னு ஒரு ஆஸ்தான கவிஞர் அரண்மனையில வச்சிருக்காங்க மகாராணி. இப்போ அந்த பதவியில இருக்கிறது ஒரு லேடி. இந்த லேடி எழுதுற கவிதைகள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படும். சர்ச் ஆஃப் இங்கிலாந்தோட தலைவர் நம்ம மகாராணி தான். அதாவது இங்கிலாந்தோட கிறிஸ்துவர்கள் தலைவர் இவர். அதனால இவரால வேற எந்த மதத்துக்கும் தன்னோட இஷ்டத்துக்கு மாற முடியாது. அப்படி ஒருவேளை மாறினா இந்த பதவி ஆட்டோமேட்டிக்கா இவங்க கையை விட்டு போயிடும். ஒரு சின்னதா நம்ம மனசுக்குள்ள எல்லாம் ஒரு ஏக்கம் வரத்தானே செய்யுது. ஏதோ பிறந்தா இங்கிலாந்து மகாராணியா பிறக்கணும், அடுத்த பிறவியிலேயாவது. அப்படி யாருக்காவது ஆசை இருக்கா என்ன?
மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாதி வாதி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம். சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகியோடும் எழுது போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம்
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நல்லது நேர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். கடந்த வாரம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அறிமுகப்படுத்திய பாடல்களுடைய பட்டியலை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் ஸ்ரீனிவாஸ் கெமிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர் பாடகராக வேண்டும் என்கின்ற ஆசையில் முயற்சி செய்து கொண்டிருந்தார். ரஹ்மானிடம் வாய்ப்பு கேட்டு போன அவர் மெஹதி ஹாசனின் பாடல்களை பாடி காண்பிக்கின்றார். ரஹ்மான் அவருக்கு குழுவில் பாடும் வாய்ப்பை முதலில் தருகிறார். மெல்ல மெல்ல இரண்டு மூன்று பாடகர்கள் சேர்ந்து பாடும் பாடலை தருகின்றார். ஒரு கட்டத்தில் தனது இன்ஜினியரிங் வேலையை விட்டுவிட்டு ரஹ்மான் குழுவில் ஒரு முக்கிய அங்கத்தினராகவே ஆகிவிடுகின்றார் ஸ்ரீனிவாஸ். ரட்சகன் படத்தில் இவர் பாடிய கையில் மிதக்கும் கனவாணி என்கின்ற பாடல் தனியாக பாடிய முதல் பாடல். படையப்பா படத்தில் மின்சாரப்பூவே பாடலுக்கு பாடகர் ஹரிகரனுக்கு ட்ராக் பாடுவதற்காக வருகின்றார். அதன் பிறகு ஹரிகரனும் பாடிவிட்டு போய்விடுகின்றார். ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஸ்ரீனிவாஸ் குரல் பிடித்துவிட அவர் பாடியதையே ட்ராக்கில் வைத்துவிட வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த பாடல் ஸ்ரீனிவாசுக்கு ஒரு பெரிய புகழை தேடித் கொடுத்தது. தமிழக அரசின் சிறந்த பாடகர் விருதும் அவருக்கு கிடைத்தது. அதன் பிறகு அவருடைய ஏறுமுகம் மடமடவென்று ஏற ஆரம்பித்தது. இந்தி மலையாளம் என்று மற்ற மொழிகளிலும் பாடிய பாடல்கள் பாடிய ஸ்ரீனிவாஸ் சில படங்களுக்கு இசையும் அமைத்தார். இன்று வரை ரஹ்மானுக்கு நெருக்கமான நண்பராக இருந்து வருகின்றார்.
ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். அதன் விழிகளில் வழிவது அமுதல்ல விஷம் என்று கண்டேன், அதன் நிழலையும் தொடுவது பழி என்று விலகி விட்டேன். வாழ்விழியால் வலை விரித்தாய் வஞ்சலில் இல்லாது வலைகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது. வா என்றால் நான் வருவதில்லை, போ என்றால் நான் மறைவதில்லை. இது நீ நான் என்ற போட்டி அல்ல, நீ யாரை இட்டு சூடி கொள்ள ஆண்கள் யாரும் பூக்கள் அல்ல.
தொட்ட
சில ஹிந்தி படங்களில் பாடியிருந்தார். கசல் பாடகராக அறியப்பட்ட அவரை ரோஜா திரைப்படத்தில் தமிழா தமிழா பாடலுக்கு பாட வைத்தார். ஹரிஹரனின் கசல் பாடல்களில் ரசிகர் ரஹ்மான், ரஹ்மானும் ஹரிஹரனும் இணைந்து பல அருமையான பாடல்களை பம்பாய், இந்தியன், லவ் பேர்ட்ஸ், முத்து, மின்சார கனவு, ஜீன்ஸ், ரங்கீலா, தால் போன்ற படங்களில் கொடுத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் தமிழ் இசையமைப்பாளர்களின் மிக முக்கிய பாடகராக இருந்து வந்தார் ஹரிஹரன். மும்பையிலிருந்து பறந்து வந்து சென்னைக்கு வந்து பாடிக்கொண்டிருந்தார் ஹரிஹரன்.
பச்சை நிறமே, பச்சை நிறமே, இச்சை ஊட்டும் பச்சை நிறமே, புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே, எனக்கு சமதம் தருமே.
ரஹ்மான் அவர்கள் தமிழிலும் இந்தியிலும் பல புதிய பாடகர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். தமிழில் பாடிக்கொண்டிருந்த பல பாடகர்களை இந்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உதாரணமாக சுஜாதா, சுவர்ணலதா, ஜெயச்சந்திரன், சித்ரா ஆகிய பாடல்களை தனது இந்தி படங்களில் பயன்படுத்தி நல்ல பாடல்களை கொடுத்திருக்கிறார். இந்தியிலும் சினிமா மார்க்கெட்டிற்கு வெளியிலிருந்து நல்ல குரல்களை தேடிப்பிடித்து இந்தி பாடல்களில் பாட வைத்திருக்கிறார். அத்னான் சாமி, ராகேஸ்வரி, அலிசா செனாய், இந்த மாதிரி சோனு நிகம் போன்ற பாடகர்கள் தனி இசை ஆல்பங்களில் தான் அதிகம் பாடியிருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் இந்தியில் பாட வைத்து பல பிரபல பாடல்களை கொடுத்திருக்கின்றார். நரேஷ் ஐயர், பென்னிதயால், ஜோனிடா காந்தி போன்ற இளம் பாடகர்களை இந்தியில் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் தமிழில் பல அருமையான பாடல்களை பாட வைத்திருக்கின்றார். நரேஷ் ஐயர் வட இந்தியாவில் வளர்ந்த தமிழ் இளைஞர். அவரை சூப்பர் சிங்கர் பாடல் போட்டியில் சந்திக்கின்றார் ரஹ்மான். அவரது குரல் பிடித்து போகிறது. போட்டியில் நடுவர்களில் ஒருவரான ரகுமான் அவரிடம் சொல்கிறார், உங்களை அடுத்த கட்டத்திற்கு தேர்வு செய்ய முடியவில்லை, ஆனால் நீங்கள் விரும்பினால் எனது இசையில் தமிழ் படங்களில் பாடலாம். ரெக்கார்டிங் தேதிகளை தெரிவிக்கின்றேன், சென்னைக்கு வாருங்கள் என்கின்றார். நரேஷ் ஐயருக்கு இது எதிர்பாராத ஒரு வாய்ப்பு. அந்த பாடல் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் கூட அவர் இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டார். முதல் பாடலே ஏஆர் ரகுமான் இசையில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. நரேஷ் ஐயர் சென்னைக்கு வந்து பாடிய முதல் பாடல் எஸ் ஜே சூர்யாவின் அன்பே ஆறு இறை படத்தில் இடம்பெற்ற பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டான பாடலான மயிலிறகே மயிலிறகே பாடல். கலக்கலான நாதஸ்வரம் மற்றும் தவில் இசையுடன் தொடங்கும் அந்த பாடல் இன்று வரைக்கும் தமிழ் மக்களின் மனதில் நிலைத்திருக்கிறது. இன்றும் தென் தமிழகங்களில் திருமண வீடுகளில் ஒழிக்கப்படுகின்றது என்பது ஒரு சிறப்பு அம்சம். இன்னும் ஒரு மறக்க இயலாத பாடலையும் நரேஷ் ஐயர் ரகுமானுக்காக பாடியிருக்கின்றார். ஜில்லன் ஒரு காதல் படத்தில் வரும் முன்பேவா எனும் அற்புதமான மெலடி. அதன் பிறகு எத்தனையோ பாடல்களை நரேஷ் ஐயர் பாடியிருந்தாலும் இந்த இரண்டு தமிழ் பாடல்களுக்காக தமிழ் திரையுலகில், தமிழ் திரையசில் என்றும் நினைக்கப்படுகின்றார். நல்லது நேரிலே வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைய இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அம்சங்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் பல நல்ல தகவல்களை நமக்கு அள்ளித்தந்த அன்னபூரணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா. Ee 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 ee
அதை நான் பிடித்து மின்னடைத்தேன் மனச்சிறையில்.